ओम नमो भगवते वासुदेवाय। बाद दिन में रिवे अध्यायम रेंडे पदम येल பாகவதமேரில் அத்தியாயம் ரெண்டு கீதையின் உட்புற சுருக்கம் பதம் ஏழு. கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவ பிரிச்சாமி த்வாம் தர்ம சம்மோட சேதா யச்ரேயஸ்யா நிஷிதம் புரோஹிதன் மே சிஷ்யதீயகம் சாதிமாம் த்வாம் ப்ரப்பன்னம். கார்பண்ய தோஷோ உபகத ஸ்வபாவ பிரிச்சாமி த்வாம் தர்ம சம்மோட சேதா யத்ரேயஸ்யா நிஷிதம் புரோஹிதன் மே சிஷ்யதீயகம் சாதிமாம் த்வாம் ப்ரப்பன்னம். மொழிபெயர்ப்பு மொழியில் சில பிரபாக்குகள். இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனான பலவீனத்தால் என் இயல்புகளை எல்லாம் இழந்து விட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான், அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுகிறார். பொருளுரை. இயற்கையின் ஏற்பாட்டின்படி பௌதிய சிலையில் செய்யும்போது அனைவரும் குழப்பத்தையே சந்திக்கின்றனர். ஒவ்வொரு அடியிலும் குழப்பங்கள் உள்ளன. எனவே அங்கீகாரம் பெற்ற ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறது. வாழ்வின் பலனை நிறைவேற்றுவதற்கு அவர் வழிகாட்டுவார். நமது விருப்பம் இல்லாமலேயே வாழ்வில் குழப்பங்கள் வருகின்றன. அவற்றிலிருந்து விடுபட அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுகுமாறு எல்லா வேத இலக்கியங்களும் நம்மை அறிவுறுத்துகின்றன. இத்தகைய குழப்பங்கள் காட்டுத்தேயை போன்று யாராலும் பற்ற வைக்கப்படாத போதிலும் கொழுந்துவிட்டு எரிகின்றன. குழப்பங்களை நாம் விரும்பாத போதிலும் வாழ்வின் குழப்பங்கள் தானாக தோன்றுகின்றன. இதுவே உலக இயல்பு. எவரும் தீயை உண்ட விரும்பவில்லை. இருந்தும் நெருப்பு தோண்டுகிறது, அதனால் குழப்பமும் உண்டாகிறது. அதுபோலவே வாழ்வின் குழப்பங்கள் நாம் விரும்பாமலேயே தானாக தோன்றுகின்றன. எனவேதான் வாழ்வின் குழப்பங்களை தீர்ப்பதற்கும் தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டுமென வேதங்கள் நமக்கு அறிவுரை கூறுகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவையுடையவர் அனைத்தையும் அறிந்தவராக இருப்பார். எனவே உலக குழப்பங்களிலேயே தொடர்ந்து இருக்காமல் ஆன்மீக குருவை அணுக வேண்டும். இதுவே இப்பதத்தின் பொருளாகும். விளக்குறை இதோடு இந்த பாடிக்கூட நிறைய. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ணன் சாய் போலே சுமதி பக்தி வேதாந்த சாமி நாமினே நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரினே நிர்விசேஷ சோனியவாதி பாஷாத்த தேசதாரினே ஸ்ரீகிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெடுப்பதை சொன்னார். இப்போது நான் என் கடமையை பற்றி குழப்பமடைந்து கருமித்தனமான பலவீனத்தால் என் இயல்புகளெல்லாம் இழந்து விட்டேன். இந்நிலையில் எனக்கு நல்லது எது என்று நிச்சயமாக கூறும்படி உம்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்போது உம்மிடம் சரணடைந்த சீடன் நான், அருள் கூர்ந்து எனக்கு அறிவுரை கூறுவீராக. இந்த ஸ்லோகம் வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறது. வாழ்க்கையில் வந்து அளவுக்கு அதிகமாக குழப்பம் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யணும்னு கேட்கிறார். முத வந்து குழப்பம் வர்றது வந்து இயல்புன்னு சொல்றார் பிரபுபாதா. அண்ணாடி குழப்பமே இல்லாத வாழ்வு யாராவது எதிர்பார்த்தா அது சான்ஸ் இல்லை. ஏன் இந்த உலக வாழ்க்கையில் குழப்பம் இல்லாத வாழ்வை எதிர்பார்க்க முடியாது? ஏன் எதிர்பார்க்க முடியாது? இந்த உலக வாழ்க்கையில நம்ம எல்லாரும் குழப்பம் இல்லாத வாழ்க்கை தான் விரும்புறோம், பிரச்சனை இல்லாத குழப்பம் இல்லாத வாழ்க்கை. ஆனா நடைமுறையில் அது சாத்தியம் இல்லை. ஏன் நம்ம எல்லாருக்கும் இந்த வாழ்க்கையில எந்த குழப்பமும் வேண்டாம் நினைக்கிறோம், பிரச்சனையும் வேண்டாம் நினைக்கிறோம். ஆனாலும் குழப்பம் பிரச்சனையும் வருது, நம்ம விரும்பாமலே வருது. காட்டுத்தீ வந்து ரெண்டு மரம் 1000 நாடி தானா தீப்பத்துது. அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கையில குழப்பமும் பிரச்சனையும் யாரும் விரும்பாமலே வருது. தமிழ் தெரியுமா? இல்லை, தமிழ் தெரியுமா? இந்த ஸ்லோகத்தில் சொல்ற மாதிரி எப்படி ஒருத்தர் வந்து பிரச்சனை வந்து வரும்போதும் யாரும் விரும்பாம வருது. ஏன் நம்ம உலக வாழ்க்கையில குழப்பம் விரும்பாம இருந்தும் பிரச்சனைகள் விரும்பாம இருந்தும் ஏன் அந்த மாதிரி வாழ்க்கை அமையுது? ஏன் அந்த மாதிரி வாழ்க்கை அமையுது? நம்ம யாரும் பிரச்சனை விரும்பல, குழப்பம் விரும்பல, ஆனா குழப்பம் வருது. ஏன் சொல்லுங்க யாரும்? பௌதிக ஏன் இந்த மாதிரி வாழ்க்கையில குழப்பம் வருது? பதம் பதம் எத்து விபதாம்னு பாவதம் சொல்லுது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆபத்து நிரம்பினது. ஏன்னு கேட்க பகவான பகவான் மறந்து செயல்பட்டாலும் பகவானை நினைச்சு செயல்பட்டாலும் பிரச்சனை வரத்தான் செய்யுது. பக்தர்க்கெல்லாம் பிரச்சனை வரும் இல்லையா? அவங்களுக்கு தான் அதிகம் வருது. ஏன் இந்த உலக வாழ்க்கையில நம்ம பிரச்சனை விரும்பலைனாலும் ஏன் வருது? ஜட உலக இயற்கையே அப்படிதான். இந்த உலகத்தோட இயல்பு அப்படிதான். இங்க வந்து யாரும் பெர்மனண்டா செட்டில் ஆக முடியாது. இந்த வாழ்க்கையில பிரச்சனை இல்லைன்னா யாரும் இந்த பூமியை விட்டு போக மாட்டாங்க, பகவான நினைக்க மாட்டாங்க. இந்த வாழ்க்கையோட நேச்சரே, இந்த ஜட இயற்கையோட நேச்சரே பிரச்சனை. பிரபுபாதாவுக்கு அழகான உதாரணம் சொல்லுவாரு. கடலோரம் நின்று அளவருது அளவருதுன்னு யாராவது கத்துனா என்ன செய்ய முடியும்? கடலோட இயல்பு அளவரும். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில நீங்க இறங்கியாச்சுன்னா இந்த குழப்பங்கள் வந்துதான் தீரும். கடல் அலை எப்படி நிக்காதோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையில குழப்பங்களும் நிக்காது. அதான் பதம் பதம் மெத்து விபதான பாவம் சொல்லுது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஆபத்து நிரம்பினது, குழப்ப நிரம்பினது. காரணம் வந்து இது ஜட இயக்க உலகத்தோட இயல்பு. இங்க எதுவுமே நிரந்தரம் கிடையாது. குழப்பமும் பிரச்சனையும் தான் இதோட இயல்பு. அனித்தியம் அசுகம் லோகம்னு சொல்றாரு. இங்க எது நித்தியம் கிடையாது, இங்க எது சுகம் கிடையாது. ஆக அப்ப நிறைய சுகமான விஷயம் என்ஜாய் பண்றோம்னா அது எப்படி? எல்லாரும் பகவான் அனித்தியம் அசுகம்னு சொல்றாரு லோகத்துல. ஆனா நம்ம சுகம்னு நிறைய அனுபவிக்கிறோமே, அது என்ன சுகம்? அது என்ன சுகம்? நம்ம சொல்ற சுகம் என்ஜாய் பண்றோம்னு சொல்றோம். மயக்கத்துல அண்டர் இல்யூஷன். நம்ம மயக்கத்துல தான் சுகம்னு நினைக்கிறோம். உண்மையில உலக வாழ்க்கையில சுகம் இல்லை. இதுக்கு சாசனங்கள் நிறைய உதாரணம் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒட்டகம் வந்து பாலைவனத்து மிருகம். பாலைவனத்தில் என்ன அதிகம் விளையும்? முள்ளும் கத்தால, முள் கத்தால பெரிய பெரிய முள்ளா இருக்கும், அதான் அது சாப்பிடும். பாலைவனத்தில் அதான் விளையும். ஆனா அது திங்கும் போது நாக்குல இருந்து புண்ணும் வேதனை வந்தாலும் அந்த கட்டாளை திங்க விடாது. அதே மாதிரி நம்மளும் இந்த உலக வாழ்க்கையில் ஆயிரம் துன்பங்களும் கஷ்டமும் வந்தாலும் இது சுகம்னு பண்றோம், கற்பனையில் இல்லூஷன்ல. இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்க, நாய் வந்து எலும்பு துண்டு எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்ன எலும்பு துண்டை பார்த்தாலும் அதை போய் கடிக்கும், அதை கடிச்சு கடிச்சு கிழிச்சல ஏதாவது ரத்தம் வரும்னு சாப்பிடும். ஆனா அதுல என்ன இருக்கும், குத்தி நாக்கு குத்தி அது வாயிலிருந்து ரத்தம் வரும், அந்த ரத்தம் எலும்புலேருந்து தான் வருதுன்னு இன்னும் போட்டு கடிக்கும். ரெண்டாவது உதாரணம் சொல்றாங்க, அதாவது உண்மையிலேயே அந்த நாக்கு எலும்பு துண்டை கடிக்கிறதுல இதுதான் துன்பப்படுது, இது ரத்தம் தான் அதை சாப்பிடுது, ஆனால் அது சுகம்னு நினைக்குது. அந்த மாதிரி தான் உலக வாழ்க்கையில் ஒருத்தர் சுகம்னு அனுபவிக்கிறதும் ஒட்டகம் கத்தாலயத்துன்ற மாதிரியும் நாய் காஞ்ச எலும்பு சாப்பிட்ற மாதிரியும் அது துன்பப்பட்டுட்டு அதில் சுகம்னு கற்பனை பண்ணுது. உண்மையில இங்க சுகம் கிடையாது, கற்பனை தான் இல்லாம. ஆனாடி முத வந்து பிரபுபாதர் ரொம்ப கிளியரா சொல்றாரு, இந்த வாழ்க்கையில குழப்பம் இல்லாத வாழ்க்கை எனக்கு முடியுமான்னு கேட்கக்கூடாது. இப்ப அதான் பெரிய பிரச்சனை, அரசியல்வாதிகள்லாம் வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் நல்லபடி அமைச்சு தாருன்னு எலெக்ஷன்ல நிறைய ப்ராமிஸ் தராங்க, யார் நாடி நிறைவேற்ற முடியல. ஏன்னா முடியாத ப்ராமிஸ் அது, இங்க முடியாது. பிரபுபாதாட்ட அது கேள்வி கேட்கிறப்ப சொல்றாங்க, பிரபுபாதா அப்ப இந்த மாதிரி கடலோரம் இருக்கிறப்ப எல்லாமே அலை வர்ற மாதிரி இருக்க மாதிரி இந்த மாதிரி கூட உலக வாழ்க்கையில குழப்பம் இருக்கப்ப என்ன சார், கடலோரம் அலை இருக்க வந்துட்டே இருக்கனாடி கடலை விட்டு வெளியே வா, அலை இல்லாத இடத்துக்கு போ. அதே மாதிரி இந்த உலக வாழ்க்கை குழப்பங்கள் நீங்க, நான் இந்த குழப்பம் இல்லாத உலகத்துக்கு நீ போ, அதான் வழின்ற சுருக்கமா இந்த மனப்பான்மை நம்ம யாருக்கும் கிடையாது. அதனால இங்கேயே முங்குறோம், நான் எலும்பு துண்டை கடிச்ச மாணிக்க ஒட்டகம் கத்தாலியா கடிச்ச மாணிக்க நம்மளும் சுகம் சுகம் சுகம்னு முங்கி இந்த வாழ்க்கையில காலத்தை தள்ளுறோம். ஆனாடி பதம் பதம் எத்து பதான்றோம், ஒவ்வொரு அடியும் டேஞ்சரா இருக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்பும் கஷ்டமா இருக்கு. வாழ்க்கையில யாருக்கும் பகவான் கேரண்டி கொடுக்கல, ஏன்னா இந்த வாழ்க்கையில வந்து எதுக்காக பகவான் இந்த வாழ்க்கை அப்படி அமைச்சிருக்கானோ யாரோ கேள்வி கேட்டாங்க, பகவான் எதுக்காக பிறவி கொடுக்கிறாரு. மெயினா வந்து இந்த பிறவி பகவான் கொடுத்ததுக்கு காரணம் வந்து இந்த பிறவி மூலமா அவன் வந்து உலக வாழ்க்கையோட துன்பங்கள் இருந்து விடுபடுறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்தவித கஷ்டமும் இல்லாத வாழ்க்கையை கொடுத்தா அவன் எந்த முயற்சியும் பண்ண மாட்டான், இதுதான் வாழ்க்கை சாஸ்வதம் உட்கார்ந்துடும். உதாரணத்துக்கு வீட்டில் கஷ்டம் இருந்துச்சுன்னா பையன் படிச்சு நல்லா மார்க் வாங்கி வேலைக்கு போகணும் நினைப்பான், வீட்டில் கஷ்டமே இல்லைனா எந்தவித தேவை இல்லைனா பையனுக்கு படிக்க தோணாது. அதே மாதிரி காலம் இருந்தாதான் தண்ணியோட அருமை தெரியும், வெயில் அலைஞ்சாதான் நிழலோட அருமை தெரியும், பசி இருந்தால்தான் சாப்பாடு டேஸ்ட் புரியும். அதே மாதிரி நமக்கும் குழப்பங்கள் மிகுந்திருந்தாதான் ஆன்மீகத்தில் தாகம் வரும். எப்படி தாகம் எடுத்தவனுக்கு தண்ணி டேஸ்ட் தெரியும், சாதாரணமா தண்ணி டேஸ்ட் தெரியாது, தாகம் எடுத்தவனுக்கு அப்படி ஒரு டிராப் ஒவ்வொரு டிராப்பும் ரொம்ப டேஸ்ட் ஆகும். அதே மாதிரி பசிச்சவனுக்கு சாதாரண கஞ்சியும் டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி வெயில அலைஞ்சு திரிஞ்சவனுக்கு ஒரு சின்ன மரநிழல் கிடைச்சுன்னா சொர்க்கமா தெரியும். அதே மாதிரி இந்த வாழ்க்கையில குழப்பத்துல முங்கி உச்சத்துல இருக்கிறவனுக்கு ஆன்மீகம் வந்து அற்புதமா இருக்கும். அதனாடி பகவான் வந்து நம்மளை வந்து இந்த திசையில திருப்புறதுக்காக இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்காரு. ஆனாடி ஏன் இந்த வாழ்க்கையில சுகம் இல்லைன்னு கேள்வி கேட்கக்கூடாது. நம்மளை வந்து வாழ்க்கையோட உண்மையை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கை குறிக்கோளை புரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் இது உதவி பண்ணுது. இந்த பக்குவம் நம்ம பகவான் கொடுக்கலைனா, இந்த குழப்பங்கள் கொடுக்கலைனா, நம்ம யாரும் ஆன்மீக பாதைக்கு திரும்ப போறதில்லை. எப்படி தாகம் இல்லைன்னா தண்ணி குடிக்க போறலையோ, பசி இல்லைன்னா சாப்பாடு பிடிக்கலையோ, அதே மாதிரி வெயில் நிழல் ஏசியில் உட்கார்ந்த நிழல் அருமை தெரியாதோ, அதே மாதிரி பக்குவப்பட்டு நமக்கு வந்து உலக வாழ்க்கையில் குழப்பம் இல்லைன்னா யாரும் பகவானை சிந்திக்க போறது இல்லை, ஆன்மீக பாதைக்கு வரப்போறது இல்லை. அதனால குழப்பங்கள் வந்து பகவான் விருப்பத்தோட கொடுத்திருக்காரு. இந்த வாழ்க்கை அப்படித்தான் இருக்கும். இத்தனை குழப்பங்கள் இருந்துமே நம்ம அங்க வரமாட்டேன்றோம் பகவான்கிட்ட. எவ்வளவு எஸ்கேப் ஆகிறோமோ அவ்வளவு எஸ்கேப் ஆகிறோம். பகவான் போதுமான அளவுக்கு குழப்பமும் பிரச்சனையும் கொடுக்கிறாரு. ஆனா நம்ம யாரும் பகவான்கிட்ட அவ்வளவு சுலபமா வர்றதில்லை. நம்ம தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு. ஒவ்வொரு வீட்டுக்கும் பிரச்சனை உண்டு, வித விதமா பிரச்சனை இருக்கும். எந்த வீட்டில் பிரச்சனை இல்லாத வீடு? ஒருத்தர புத்தர்கிட்ட கேட்கிறான், புத்தர் வந்து ஒரு பொண்ணு வந்து பையன் இறந்து போயிட்டான். புத்தர்கிட்ட வந்து ஓன அழுகிறான், இந்த மாதிரி என் பையன் இறந்து போயிட்டான், இப்போ உயிர்ப்பிச்சு கொடுக்கணும். சரி நான் உயிர்ப்பிச்சு தரேன், ஒன்னே ஒன்று மட்டும் செய். இந்த ஊர் புறம் போய் யாரோ ஒரு வீட்டில் பிரச்சனை இல்லாத வீட்டில் ஒரு கைப்பிடி அரிசி வாங்கிட்டு வான், அந்த பிள்ளை உயிர்ப்பிக்கிறேன். இந்த பொண்ணு பையனை உயிர்ப்பிக்கணும்ன்ற ஆசையில் ஒவ்வொரு வீடா ஏறி இறங்குறான். ஏதாவது கஷ்டம் இருக்கா? அது கஷ்டம் எல்லார் வீட்லையும். அந்த அது கஷ்டம் இருக்குமா, இந்த பிரச்சனை இருக்குமா, நோய் இருக்குமா, வயசானது இருக்குமா, இருமிட்டு இருக்கா, சளியா இருக்கு, இதா இருக்கு, காசு இல்ல, பணம் இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நோய் இல்ல, கஷ்டப்படுற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு ரவுண்டு முடிஞ்சு வந்தோடனே புத்தாட்ட சரணடைஞ்சு சிசியாயிட்டான். உலக வாழ்க்கை இப்படிதான் புரிஞ்சுது. உலக வாழ்க்கையில வந்து பிரச்சனை இல்லாம கஷ்டம் இல்லாம இருக்காதுன்னு அவளுக்கு தெளிவு கிடைச்சது. அத புத்தர் செஞ்ச விதை வந்து நீ போய் பார்த்துட்டு வா, ஒருபடி அரிசி வாங்கிட்டு வா, ரொம்ப வேண்டாம், ஒருபடி அரிசி வாங்கிட்டு வா, எனக்கு உயர போயிட்டு தர. ஏன்னா உலக அப்ப போயிட்டு ரவுண்ட்ல போயிட்டு வந்தப்ப புரிஞ்சுக்கிட்டான், உலக வாழ்க்கையில வந்து யாரும் பிரச்சனை இருந்து விடுபட முடியாதுன்னு. ஆனாலும் சமயத்துல நம்ம வந்து பிரச்சனை அளவுக்கு மீறி போகையில என்ன செய்யணும் அடுத்த கேள்வி. அதங்க அர்ஜுனனுக்கு அதே கண்டிஷன். இதுவரைக்கும் வாழ்க்கையில் அவ்வளவு மகா பிரச்சனை வரல, ஆனா இது மகா பிரச்சனை. இருக்கிற சொந்த பந்தம் பூராத்தையும் அழிக்கணும். அது மட்டும் இல்ல, பிதாமர் கொலுத்தாத்தா துரோணர், அவர் பிராம பீஸ்மர் கொலுத்தாத்தா துரோணர் குரு ஆச்சாரியர் எல்லாரும் எதிர் சைடு நிக்கிறாங்க. 100 சகோதரர்கள் உங்க அவ்வளவு பேரையும் கொல்ல வேண்டிய, துன்பப்படுத்த வேண்டிய கஷ்டமான குழப்பத்தில் இருக்காரு. இந்த குழப்பம் வந்து பகவானுக்கு வந்து ரொம்ப சாதகமான சூழ்நிலையா எடுக்கிறாரு. பக்திக்கு சாதகம், ஆன்மீகத்துக்கு சாதகம். இவ்வளவு குழப்பம் உச்சத்துக்கு வரலைன்னா அர்ஜுனனால லேசில் இழுக்க முடியுமா? பக்திக்கு யாரு இழுக்க முடியும் அர்ஜுனனை? பணிவு யாருக்கு வரும்? இவ்வளவு குழப்பம் உச்சத்துக்கு வந்த பொருள்தானே. இதுவரைக்கும் கிருஷ்ணா ஏ யாதவா அப்படின்னு பிரஞ்சிப்பா தோல் மேல தோல் கைப்பட்டு சையா சரேசன் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டேன், அது அடிச்சேன், கூத்தடிச்சேன்றாரு. அது வரைக்கும் பகவான் கூப்பிடல, பகவான் நினைக்கல. இப்ப குழப்பம் உச்சத்துக்கு வந்தவனே சிஷ்யாகம் தே, நான் உனக்கு சிஷ்யன் ஆயிட்டேன், இதுவரைக்கும் ஃப்ரெண்டு தான் போடா வாடா, இப்ப சிஷ்யன் ஆயிட்டேன், சிஷ்யாகம் தே, சாதிமாம் எனக்கு அறிவுரை சொல்லு, சாதி அறிவுரை சொல்லு, மா பிரப்பண்ணம் உனக்கு சரணடைஞ்சேன். இந்த 3 வார்த்தை வருமா குழப்பம் இல்லைன்னா? அதான் குழப்பத்துலதான் இந்த சரணடைகிறது வரும். குழப்பம் இல்லைன்னா யார் சரணடைய போற? வாழ்க்கையில எல்லாமே சுகமா போனா யார் வரப்போறா? இல்லை கிருஷ்ணர் ஏன் சொல்றார், சதுவித ஜனம் பஜதே மாம் ஜனசுக்ருதனார்ஜுன ஆர்த்தோ ஜிக்னாசுர் அர்த்தார்த்தி ஞானிச பதாசபா. 4 பேர் ஆண்ட வர்றால முதல் ஆர்த்தம் துன்பத்தில் இருக்கிறவன், சந்தோஷத்தில் இருக்க வர்றான்னு பகவான் சொல்லல, துன்பத்தில் இருக்கிறவள் தான் முதல் வர்றாரு. ஆர்த்தம் குழப்பம் பிரச்சனை துன்பம் அவங்க தான் முதல் வர்றான்றாரு பௌத்கீதையில. இன்னொரு இடத்துல அர்த்தம் அர்த்த ஆர்த்தி, எனக்கு அது தேவை இது தேவை பிரச்சனை, அது தாக்கு பிடிக்க முடியல, அது வேணும். அர்த்தம்னா பொருள், ஆர்த்தி தான் தேவைப்படுற அர்த்த ஆர்த்தி. அர்த்த ஜிக்னாசோர், வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு அது இதுன்னு ஆயிரக்கணக்கான பிரச்சனை உள்ளவர். ஞானி, வாழ்க்கையோட தன்மை என்ன, இதோட தன்மை என்னன்னு ஆராய்ச்சி பண்றவன். ஆனாடி மொத்தத்துக்கும் பகவான் வந்து சேரக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூட் வந்து கன்ஃபியூஷன் ஆகுது, குழப்பம் ஆகுது, பிரச்சனை வர்றது, தாங்க முடியாது. அதனாடி யாருனாலும் பிரச்சனைகள் அளவுக்கு அதிகமா வந்துச்சுன்னா பகவான் ரொம்ப ஸ்பெஷல் மெர்சி காட்டுறாருன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். பிரபுபாதா வாழ்க்கை வரலாறுல எல்லாருக்கும் தெரியும், பிரபுபாதா வந்து நல்ல பெரிய செல்வந்தர். அவர் அந்த 1910 என்னமோ அப்பவே டிகிரி முடிச்சவர். அதுவும் அவர் பெரிய பார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சிருந்தார், ப்ரொடக்ஷனே பண்ணார். நல்ல செல்வாக்கு அந்த அலகாபாத் பிரயாக எல்லாம் கடை வச்சிருந்தார், மெடிக்கல் ஷாவது. ஆனா எல்லாமே பிசினஸ் டவுன் ஆயிட்டே வந்து ஒரே ஒரு கடை மட்டும் அலகாபாத்ல இருக்கு. ஒரு நாள் போன் வருது, பிரபுபாதா பிரபுபாதா உங்க கடையை கொள்ளடிச்சிட்டாங்கன்னு. பிரபுபாதா கிருஷ்ணன் ஒரு பாவதன் ஸ்லோகத்தை எடுத்து சொல்றார் 10வது காண்டால. கிருஷ்ணர் யாரு மேல ரொம்ப கருணை வச்சிருந்தாருன்னா அவரோட கடைசி புதையும் எடுத்துருவாருன்னு. அதாவது அர்த்தம் என்னன்னா, உலக வாழ்க்கையில ஒரு சின்ன பிடி கிடைச்சாலும் நம்ம அதை தொத்தி வாழ்நாள் முழுவதும் காலம் தடுறோம், விட்டு வர மனசு இல்ல. ஒரு சின்ன குட்டி பெட்டி கடை வச்சு வாழ்நாள் பூரா தள்ளுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நாளைக்கு ஒரு 20 ரூபாவா வருமானம் பகவான்கிட்ட நெருங்க மாட்டாங்க. இந்த குட்டி பெட்டி கடை நம்ம இந்தியாவில் எடுத்தோம்னா 150 பேராவது அந்த மாதிரி தான் வாழ்க்கை. இன்னொருத்தர் பெரிய படிப்பு படிச்சு ஏதாவது ஒரு பெரிய வேலை கிடைச்சா அதுல கவர்மெண்ட் சம்பளம் அது இதுன்னு உட்கார்ந்து அதுல இருந்து விட முடியாது. ஏதாவது ஒண்ணு இன்னொருத்தர் ஏதாவது ஒரு தொழில் 1000 மிதிப்பட்டாலும் அடிபட்டாலும் எனக்கு காசு வருது, கண்ணை மூடிட்டு பொறுமையா இருந்து காசு சம்பாதிச்சுட்டு வா. காலத்தை தள்ளு 1000 பொய், 1000 ஏமாத்து, 1000 அசைக்கத்தனம் இவ்வளவு பண்ணி காசு சம்பாதிக்க யாரும் விட்டுட்டு வர ரெடியா இல்லை. சின்ன சின்ன விஷயம் இவ்வளவு குழப்பமும் கன்ஃபியூஷனும் வரும்போது உலக வாழ்க்கையை வந்து புரிகிற பக்குவம் கிடைக்குது. அர்ஜுனனுக்கு கிடைச்ச மாதிரி நமக்கும் கிடைக்குது கண்டிப்பா வந்து. அது காரணத்தினாடி கிருஷ்ணர் வந்து முத நான் சிறு கற்பண்ணிய தோசனா குழப்பம் அடைஞ்சிருக்கேன்றார். முத எடுத்தோட நான் குழப்பமா இருக்கேன்றார். கற்பண்ணியம்னா குழப்பம், ரொம்ப குழப்பமான நிலையில இருக்கேன். தோஷம்னா பலவீனம், ரொம்ப குழப்பத்துல குழப்பம் அடைஞ்சிருக்கேன். பிரிச்சாமி நான் உணவு உங்ககிட்ட நான் கேட்கிறேன், நிச்சயமா ஏதாவது ஒன்னும் உருப்படியா சொல்லுன்னு கேட்கிறாரு. ஏகப்பட்டதை போட்டு உழப்பாத எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு. எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சிச்சுவேஷன் பாருங்க. அந்த மாதிரி ஆன்மீகத்துக்கு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைஃப்ல இண்டிவிஜுவலா நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் புரியும் ஏன் இன்னைக்கு பகவான்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், வேற வழி தெரியாம வழி தேடி வர்றோம். ஆனா எதுக்காக வந்தாலும் பகவானோட பக்தி அடிஷனலா கிடைச்சிருக்கு. பக்குவப்படும் போது எல்லாத்தையும் விட இந்த பக்தி உயர்வானதுன்னு தெரிய வரும் பிரச்சனைகள். இது வந்து அடிப்படையில வாழ்க்கையில குழப்பங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது ஏன் வருது எப்படி வருதுன்னு ஒருத்த புரிஞ்சுக்கணும். இல்லைன்னா காலப்போக்கில் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒருத்த தவறா புரிஞ்சுக்கிட வாய்ப்பு இருக்கும். அது முடிஞ்சவனே அந்த பிரச்சனை வந்தா அதுக்கு வழி என்னன்னு பிரபுபாதா சொல்றாரு. வாழ்வின் குழப்பங்களை தீர்ப்பதற்கும் தீர்வின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் என்ன செய்யணுமா, என்ன செய்யணும்? சீட பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவை அணுக வேண்டும் என வேதங்கள் நமக்கு அறிவுரை கூறுகின்றன. முக்கியமா குழப்பங்கள் வரும்போது பிரச்சனை நம்ம நாடி பேலன்ஸ் பண்ண முடியாதப்ப ஆன்மீக குரு அணுகணும். காய்ச்சல் இருக்கு, தலைவலி இருக்கு, மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். இன்னும் அதிகமா போயிடுச்சு, அதுக்கு கண்ட்ரோல் ஆகல, இன்னும் அதிகமாகுது காய்ச்சல். இன்னும் உடம்புக்கு ஏவா துன்பம் வருது, உடம்புக்கு மனசுக்கும் நிறைய துன்பம் வருது, குழப்பம் வருது. பேசாம டாக்டர்கிட்ட போறோம், அதுக்கும் சரி வரல, டாக்டர் பேசாம அட்மிட் ஆயிடுன்றாரு. அந்த மாதிரிதான் வாழ்க்கை பிரச்சனைகளை வந்து நம்ம என்ன செய்யறோம்னா பணத்தை வச்சு சமாளிச்சிடலாம், பண பலத்தை வச்சு சமாளிச்சிடலாம், ஆள் பலத்தை வச்சு சமாளிச்சிடலாம், சொந்தக்காரங்களை வச்சு சமாளிச்சிடலாம், அதை வச்சு சமாளிச்சலாம், இதை வச்சு சமாளிச்சலாம், ஆயிரக்கணக்கான விஷயங்கள் நாடி சமாளிக்க பார்க்கிறோம். ஆனா ஒரு ஸ்டேஜில் படிப்பை வச்சு சமாளிச்சிடலாம், என்னோட புத்தியை வச்சு சமாளிச்சிடலாம், எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. கடைசியில் ஆன்மீக குரு வழிகாட்டி சரியான டைரக்ஷன் காட்டுற ஒரு அணுகி முறப்படி நம்ம வந்து எப்படி வந்து பக்தியில வந்து நம்ம செயல்படணும்னு புரிஞ்சுக்கிறோம். ஆரம்பத்தில் எல்லா விதமான வகையிலையும் நம்ம ட்ரை பண்றோம். யாருமே எடுத்த உடனே பகவான்கிட்ட வர்றதில்லை. இதுதான் ஒரு வகையில் ஃபால்ஸ் ஈகோல் ஆணவம்னு சொல்றது. நம்மகிட்ட இருக்கிற பணமோ உறவினரோ செல்வாக்கோ பதவியோ கல்வியோ கௌரவமோ குலப்பிறப்போ அழகோ செல்வமோ ஏதோ ஒன்று பகவானை நெருங்க விடாம இதை வச்சு சமாளிச்சுக்கலாம்னு சொல்லுது. உதாரணத்துக்கு இப்ப எல்லாரும் நம்ம எதுக்கு பணம் பணம்னு தேடி அலையிறோம், பணத்தை வச்சு எல்லாம் சமாளிச்சிடலாம். எல்லாரோட மொத்த பர்பஸ் வந்து பணம் தான் குறிக்கோள். இந்த பணம் வந்து எல்லா பிரச்சனையும் தீர்த்தரும்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் ஏதாவது ஒண்ணு வச்சு தீர்த்திடலாம்னு எல்லாம் ஃபெயிலியர் ஆகும் போது சிஷ்யாகந்தே சாதிமா நாம் பிரபன்னம் அந்த ஸ்டேஜுக்கு வர்றாரு. இனி என்னாடி முடியாது, தலைக்கு போல போயிடுச்சுன்னு வைங்க, ஒன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என் கண்ட்ரோல் இல்லை, அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அப்ப ஆன்மீக குரு அடையிறார். அப்பதான் யார் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். பிரபா அதுல கண்டினியூ பண்றாரு. அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அனைத்தையும் அறிந்தவராக இருப்பதால் எனவே உலக குழப்பங்களை தொடர்ந்து இருக்காமல் இருக்க ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அவருக்கு தெரியும் இந்த குழப்பங்கள்ல இருந்து எப்படி விடுவிச்சு கொண்டு போறதுன்னு. எல்லாருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும், மெட்டீரியல் கன்ஃபியூஷனு. ஆனா ஆன்மீக குரு அணுகும் போது அவர் வந்து இந்த குழப்பங்கள் வந்து வழிகாட்ட முடியும். ஏன்னா டாக்டர் எப்படி அவருக்கு தெரியும் இவருக்கு என்ன நோய் வாய்ப்பட்டிருக்காரு, என்ன மருந்து கொடுத்தா என்ன செய்யலாம். இல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க அட்மிட் ஆகும்போது கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி வாழ்க்கையில குழப்பங்கள் அளவுக்கு அதிகமா மீறி போகும்போது ஒருத்தர் வந்து தகுந்த வழிகாட்டி ஆன்மீக குரு அணுகணும். இது காரணம் தான் ஆன்மீக குரு எப்படி அணுகணும்னு பின்னாடியும் சொல்றாரு. தத்வித்தி பரணிப்பாதேனா பரிப்பிரஷன சேவையா உபதேசியாந்தி தேஞானம் ஞானினா தத்துவ தர்ஷனான்றாரு. ஏன்னா இந்த ஜட வாழ்க்கையில நம்ம ஃபீஸ கட்டிட்டோம்னா டாக்டர் எல்லாத்தையும் பாக்குறாரு. முத கட்டிட்டோம்னா எல்லாத்தையும் டாக்டர் பாக்குறாரு. முத கட்டிட்டு உள்ள போறோம், அதனால இந்த பணம் தீர்ற மட்டும் நம்மள பாக்குறாரு. ஆனா ஆன்மீக வாழ்க்கையில அவர் எதையும் பணமும் எதிர்பார்க்கல, ஒன்னும் எதிர்பார்க்கல. ஆன்மீக வாழ்க்கையில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா தத்வித்தி பரணிப்பாதைனா பரிப்பிரஷன சேவையா, அவருக்கு பணிவா சேவை செய்யறனாள். உபதேசியாந்தி தேஞானம், அவர் உபதேசம் பண்றார் அந்த ஞானத்தை பிரச்சனையிலிருந்து வெளியவருக்கு. ஞானினா தத்துவ தர்ஷனம், ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியும், அவங்க வந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேறதுக்கு வழிகாட்டுறாங்க. இங்க வந்து டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்கற மாதிரி அவருக்கு ஃபீஸ் வந்து பணிவும் பணிவான சேவையும். இந்த ரெண்டும் ஏன் அவருக்கு தேவை? அவர் வந்து எல்லாம் தொடர்ந்து ஆன்மீகி, அவருக்கே அந்த ரெண்டும் தேவை, பணிவும் பணிவான சேவையும். ஏன் சேவை? சமயத்தில் குழப்பம் வருதுன்னா ஆன்மீகத்தில் இருக்கிற அவருக்கு நம்ம பகவான் டிவோட்டின்னு சொல்றோம், எப்ப பார்த்தா தாசா அந்த தாசனா இருக்கணும்னு சொல்றோம், பணிவா இருக்கணும். அவருக்கு ஏன் இவ்வளவு பணிவா சேவை செய்யணும்னு சொல்றாரு? ஏன் என்ன அட்வா எதுக்காக வேண்டி பணிவா சேவை செய்யணும் அவருக்கு? கிருஷ்ணர் ஏன் அவருக்கு பணிவா சேவை செய்யணும்? புரியுதுல, நான் சொல்ற ஒரு ஆன்மீகத்தில் முன்னேறினவர் பணிவா இருக்கணும். ஏன் அவர் பணிவை எதிர்பார்க்கணும் மற்றவங்கிட்ட? ஏன் அவர் பணிவை எதிர்பார்க்கணும்? அவர் ஏன் சொல்றார் பரிப்பிரஷன சேவையான? கிருஷ்ணர் ஏன் சொல்றாரு அவருக்கு பணிவா சேவை செஞ்சு பணிவா கேட்டு கேள்வி கேட்டு அந்த இதை புரிஞ்சுக்கோ, பிரச்சனையிலிருந்து வெளியே வர எப்படின்னு புரிஞ்சுக்கோன்றாரு. அப்பதான் உனக்கு உபதேசம் தீஞானம் ஞானினா தத்துவ தர்ஷனம். அவங்க வந்து உனக்கு அந்த உபதேசம் பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாரு. ஏன் ஆணவம் மட்டும் இல்ல, அவங்க வந்து பணிவு இருந்தாதான் கேட்க முடியும். இன்னைக்கு ஸ்கூல்ல போய் உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன் வந்து டீச்சர்ட்ட பணிவு இல்லைன்னா சொல்ற பாடத்தை படிக்குமா? படிக்காது. பணிவு இருந்தாதான் அவங்க சொல்றத கேட்க முடியும். அதே மாதிரி அவருக்கு தேவையில்லை பணிவும் இதுவும். ஆனா நம்ம கேட்கறதுக்கு நம்ம மனநிலை சரியான மனநிலை இல்லைன்னா நம்ம நாடி அதை புரிஞ்சுக்க முடியாது. உதாரணம், கிருஷ்ணரும் அர்ஜுனரும் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஆனா இந்த போர்க்களம் வரையில ஆல்மோஸ்ட் அவர் மறுமலை அபிமணி கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அது வரைக்கும் ஏன் பகவத்கீதையை சொல்லல? அவருக்கு அந்த மனநிலை வரல, தாகம் வரல, அப்பதான் தண்ணி கொடுக்க முடியும். பசிக்கல, அப்பதான் சாப்பாடு பசிக்கணும், அப்பதான் சாப்பாடு கொடுக்கணும். ரெண்டுமே இல்ல. வெயில அலைஞ்சது வரல, நிழல் கிடைக்கும். அதனாடி பகவான் அதுக்காக வெயிட் பண்றாரு, அவருக்கு பசிக்கட்டும், அவர் தாகம் எடுக்கட்டும். அதனாடி என்ன சொல்றாரு அர்ஜுனனுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்றாரு. அர்ஜுனன் அந்த பக்குவம் கிடைச்சதுன்னு தெரிஞ்சவனே தான் என்ன எப்படி பக்குவம் வருது இந்த ஸ்லோகத்துல முதல் சொல்றாரு. சிஷ்யாகாந்தே, உனக்கு சிஷ்யன் ஆயிட்டேன். சாதி, எனக்கு அறிவுரை சொல்லு. மாம் பிரபன்ன, உனக்கு சரண் அடைஞ்சேன்னு. இந்த மனநிலை வந்தா சொல்ல முடியும். அதே மாதிரி ஒரு குரு அணுகிற சிஷ்யனும் அந்த மனநிலை இல்லைன்னா அவர் சொன்னது எதுவும் கேட்க மாட்டான். நம்ம கிளாஸ்லயே உட்கார்ந்துருக்கலாம், ஆனா நமக்கு அதை ஏத்துக்கிற மனப்பக்குவமும் கஷ்டமும் துக்கமும் துன்பமும் நிரம்பி இருந்து இப்ப சொல்யூஷன் தேடி நம்ம விரும்பி வரலைன்னா நம்ம தலையில எதுவுமே ஏறாது, பிளாக் ஆயிடும். எதுவுமே உள்ள ஏறாது, அதோட ரியல் மீனிங் புரியாது. அதுக்கும் அந்த கருணை வேணும். நம்ம மனசுலயும் பணி வேணும், அவங்க கருணையும் வேணும், ரெண்டும் வேணும். ஒரு நிலத்துல வந்து நல்லா உழுது போட்டு நிலம் பண்பட்டு இருக்கணும், அதே சமயம் விதையும் தரமான விதை போடணும், அப்பதான் பயிர் நல்லா வரும். அதே மாதிரி யார் ஒருத்தர் வந்து குழப்பம் அடைஞ்சு வாழ்க்கை வெறுத்து எது சரியான தீர்வுன்னு குழப்பத்தில் முங்கி இருக்கிறது தான் பக்குவப்பட்ட நிலம். அந்த நிலத்துல சரியான விதை கிடைக்கணும், ஆன்மீக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா டக்குன்னு பிக்கப் ஆகும், அதான் நடக்கும். இதெல்லாம் வந்து தெளிவா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து வாழ்க்கையை வந்து எப்படி கொண்டு போறதுன்னு தெரியும். முதல் ஏத்துக்கிறதுக்கு சரியான ஒரு மூடு வேணும், சரியான ஒரு மனப்பக்குவம் வேணும். குழப்பம் வர்றது நமக்கு அது ஒரு சான்ஸ், ஆனா நம்ம குழப்பத்தை பைபாஸ் பண்ணிடுறோம். ஒண்ணுமே நடக்காத மாதிரி திருப்பி வாழ்க்கை அப்படியே நடத்துறோம். வாழ்க்கை வந்து இந்த ஆடு, ஒரு ஆடு வெட்டுப்படையில இன்னொரு ஆடு பக்கத்துல புள்ள தின்னுகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ஆடு வெட்டுப்பட்டுருச்சு, அடுத்து நம்ம தான் லைன்ல இருக்கோம்னு தெரியாதுமா, இந்த அடுத்த ஆடு புல்லு போட்டிருக்காங்க அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கு. குழப்பம் இதுவும் கஷ்டம் வந்தாலும் அடுத்து சமாளிச்சிருவோம் அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி அர்ஜுனனுக்கு வந்து இந்த சூழ்நிலை வர்றக்கா பவன் காத்தன. அதே மாதிரி ஆன்மீக குரு அணுகும் போது இந்த பணிவான மனநிலை இல்லைன்னா என்ன விஷயங்கள் எப்படி சொன்னாலும் யார் தலையிலையும் எதுவும் ஏறாது. படிக்கிற மனநிலை இல்லாம ஆயிரம் எண்ணங்களோட கிளாஸ்ல போய் உட்கார்ந்தா எந்த சப்ஜெக்டும் புரியாது. அதே மாதிரி ஆன்மீகத்திலேயே அந்த பக்குவம் முக்கியமான மனப்பக்குவம் பணி வேணும். சிஷ்யாகந்தே, இந்த மூணு வேணும். சிஷ்யனா இருக்கணும், மனநிலை வேணும், எனக்கு அறிவுரை சொல்லணும்னு பணிவாக கேட்கணும், உங்கள்கிட்ட சரணடைஞ்சேன்னு சொல்லணும். மனமும் உடலும் சரணடைஞ்சு வரலாறு அடிக்கடி சொன்ன மாதிரி இந்த எளிமையான மனநிலை தான் ஃபர்ஸ்ட் வந்து ஆன்மீக அறிகிறதுக்கு வாய்ப்பு. இந்த ஆச்சாரியர் பேர்லாம் மாட்டேன், ஸ்ரீவிஷ்ணு ஆச்சாரியர், வரலாறு மட்டும் ஞாபகம் இருக்கு. அப்பாட்ட வந்து பையன் கேட்கிறாரு, நான் வந்து ஆன்மீக ஞானம் பெறணும்னு. ஒரு குருவோட பேர் சொல்லி உங்களுக்கு யாபம் தான் சொல்லுங்க பேரு. அந்த அவர்கிட்ட போய் நீ கேட்டுட்டு வா அப்படின்றாரு. இவர் போய் அவர் வீட்டை தட்டி, குருவோட வீட்டை தட்டுறாரு, கதவு தட்டுறாரு. யார் வந்திருக்கான்னு கேட்கிறாரு குரு. இவர் இந்த என்னன்னு பேர் சொல்லி இவரோட பிள்ளை நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. உள்ள வந்து கதவு திறக்காமலே சத்த வருது, நான் செத்த புருவா. பதறிட்டார், என்னடா அது, நான் செத்த புருவான்றான்னு திருப்பி வர்றாரு. திருப்பி ரெண்டாவது தடவையும் கதவை தட்டுறாரு. அப்பா சொல்லி அனுப்புற போன்னு கதவு திருப்பி தட்டுறாரு. யார் இருக்கா? இன்னும் கொஞ்சம் கொள்ளு தாத்தா எல்லாருக்காரும் சொல்லி உங்க பேரை வந்திருக்கேன்னு பதில் அதே வந்து நான் செத்த பிறகு. ஒரே குழப்பம் ஆயிட்டாரு. ஒரு மூணாவது தடவை அப்பா வந்து பதில் சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி சொல்லு என்னன்னு. போனா தடவை தட்டுறாரு, என்ன வந்து, நான் அடியன் தாசன் வந்திருக்கேன் அப்படின்னு. சரி, கதவு வந்து உள்ளவா. அதாவது என்னன்னா, ஆன்மீக பாடம் முத கத்துக்குன்னா தாசனா போனோம். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்ல ஒன்று நடந்த ஸ்ரீரங்கத்தில், என்னைக்குமே பணிவோட போனா கத்துக்க முடியும். முத ரெண்டு தடவை குலப்பெருமையோட கௌரவத்தோட நான் பெரிய ஆளுன்னு போனாரு, கத்துக்க முடியாது. ஏன்னா அது பிளாக் பண்ணிடும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் ஆன்மீகத்தில் நுழைய விடாம இருக்கிறது, நம்முடைய சொத்து, நம்ம படிப்பு, நம்ம வசதி, நம்ம வாய்ப்புகள், செல்வம், கல்வி, குலப்பெருமை, ஜனங்கள், உற்றார் உறவினர், குடும்பம்னு ஆயிரம் பவர் தான் நம்மளை உள்ள பக்தியில முழுமையா வரவிடாம நிப்பாட்டியிருக்கு. எல்லாம் நான் என்னோட அகங்காரம், மமகாரம் எல்லாம் நிரப்பி நம்மளை நிப்பாட்டி வச்சிருக்கு. ஆனாலும் முதல் போய் பணிவோட வான்னு சொல்றாரு. நான் அடியா வந்திருக்கேன், உங்களுக்கு தாசனா வந்திருக்கேன், உங்களுக்கு சேவனா வந்திருக்கேன், சிஷ்யாக வந்தே உங்களுக்கு நான் சிஷ்யனா வந்திருக்கேன்னு அந்த மூடோட வந்தவனே குரு ஏத்துக்கிறாரு. இதுதான் குரு சிஷ்யன் ஏத்துக்கிற முறையும், சிஷ்யன் குரு அக்செப்ட் பண்ற முறையும். இந்த பணிவு இல்லைன்னா அர்ஜுனனுக்கு வந்து இது வரைக்கும் அது இல்லை, ஃப்ரெண்ட்ஸா நினைச்சார் கிருஷ்ணன். பின்னாடி ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு, ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஏ யாதவா பேர் சொல்லி கூப்பிட்டேன், உன்னோட ஒன்னா படுத்துங்கனேன், உன்னோட ஒன்னா உட்காந்து சாப்பிட்டேன், எந்த மரியாதை இல்லாம உன்னை நடத்துறேன். கண்ணாடி, இது ஆன்மீக பாதையில வர்றவங்களுக்கு எப்படி எடுக்கணும்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள். ஹரே கிருஷ்ணா. சந்தேகங்கள், கேள்விகள், விளக்கங்கள் இருந்தால், உண்மையிலேயே நல்ல ஸ்லோகம், எப்படி ஆன்மீக பாதையில் எப்படி வரணும்னு. ஃபர்ஸ்ட் என்ட்ரியே இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். கலியுகத்தின் இறுதியில் கல்கி அவதாரத்தில் கிருஷ்ணரால் கொல்லப்படுவவர்கள் முக்தி அடைவார்கள். கிருஷ்ணர் எல்லாத்தையும் கொல்ல போறதில்ல, யார் யார் அயோக்கியனா அவங்க மட்டும்தான் கொல்ல போறார். ஆனாடி கலியுக இறுதியில் கிருஷ்ணர் வந்து கல்கி அவதாரத்தில் வெறும் அயோக்கியர்களை தான் கொல்ல போறாரு. அவங்க வந்து கொல்லப்படுவவர்களும் முக்தி அடைவாங்கன்னா, முக்தி வந்து நான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளவு உயர்ந்த நிலை இல்லை. முக்தியிலே ஐந்து வகையான முக்தி இருக்கு. எல்லா முக்தியும் வந்து திரும்பி வந்து பிறப்பு உண்டு. ஆனா பக்தர் யாரும் முக்திய விரும்புறதில்ல, பகவான் சேவையை விரும்புறாங்க. மமா ஜன்மணி ஜன்மணீஸ்வரே அகதாத் பக்தீர் அகை துகை துவை. சைதன்ய மகாபுருஷர் மாதிரி எனக்கு எத்தனை பிறவினாலும் கொடு, ஆனா பக்தி கொடுன்றாரு. ஆனா பகவான் மகாபாரத யுத்தத்துல கூட குருஷேத்திர போர்ல பகவான் முன்னிலையிலோ, பகவானால கொல்ல பண்ணல, பகவான் முன்னிலையில கொல்லப்பட்டவங்க கூட முக்தி அடைஞ்சாங்கன்னா தற்காலிக முக்தி. அவங்க முக்தி வந்து திருப்பவும் ஜட உலகத்துக்கு போகும். முக்தினா என்ன ஆட்டோம்னா, ஜட உலகத்துல இருந்து விடுபடுற கஷ்டங்கள் தான், டெம்பரரியா விடுபடுவாங்க, திருப்பி வந்துடுவாங்க. அதே மாதிரி அயோக்கியருக்கு எப்படி பகவான் கொன்னு உடனே அவங்களுக்கு எப்படி இது பண்ணுவாங்க, திருப்பி அவங்க பக்குவப்படாம, மன பக்குவப்படாத மட்டும் திருப்பி பிறவி எடுத்து பக்தர் ஆகணும். அதனால இது நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் இல்லை. வேற சந்தேகம் கேள்வியோ? இது வந்து உருவத்தை வழிபடு பிரம்மஜோதியும் கிருஷ்ண வழிபடு கோலகத்தும் அடைகின்றன, பரமாத்மா வழிபடுவர் எங்கே சொல்றார்? பரமாத்மா வழிபடுவர் வந்து பிரம்மஜோதி வந்து அருவத்தை வழிபர பிரம்மஜோதி, பரமாத்மா வழிபடுற வந்து ஞானி. யார் மூணு பேர் சொல்றாரு? பிரம்மஜோ பகவான் பக்தன் வந்து பகவான் வழிபடுறாரு, அவர் கோலகம் போறாரு. அதே மாதிரி இந்த அருவ பிரம்மனை வழிபடுறவங்க பிரம்மஜோதிக்கு போறாங்க, பகவானோட உடல் ஒளி வெள்ளம். அதே மாதிரி பரமாத்மா வழிபடுறவர் வந்து யார்? அவர் யார்? யோகி. யோகி வந்து ஏதாவது முக்தி அடைகிறாரு, திரும்பவும் வர்றாரு. பகவானை வழிபடுறவங்க தான் நிரந்தரமா வர்றதுலேன்னு சாஸ்திரம் சொல்லுது. மிச்சம் எல்லாரும் திருப்பிறாங்க. பிரம்மஜோதின்னு தற்காலிகமானது, அதில் வந்து அவங்களுக்கு இந்த யோகிக்கு வந்து பிரம்மஜோதி பிரம்ம ரோகத்தை உள்ளவங்களுக்கு தனிப்பட்ட தன்மையை இழந்துடுறாங்க. அதனாடி அவங்க வந்து குழப்பத்தில் திருப்பி வந்துடுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பகவானோட ரூபத்தை தியானம் பண்ற நாடி, பரமாத்மா ரூபத்தை தியானம் பண்ற நாடி, அவங்க முக்தி நிலை அடைஞ்சு திருப்பி வராங்க. இதுக்கு வந்து பிரபுபாதம் வந்து சூரியனோட மூணு கதிர்கள் சொல்றாரு, அந்த மாதிரி உதாரணம். ஆனா இதுதான் எனக்கு தெளிவா தெரியல. ஆனா நாம இப்போதைக்கு யாவில் பரமாத்மா வழிபடுறவங்க வந்து கண்டிப்பா வந்து திருப்பி ஏதாவது முக்தி அடைஞ்சிருக்கா? இறுதியில எல்லாருமே வர்றாங்க, எல்லா ஜீவனும். ஆனா பரமாத்மா வழிபடுறவங்க இம்மிடியட்டா என்ன ஸ்டேஜ் அடைகிறாங்க, நிறைய இன்டர்மீடியட் ஸ்டேஜ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் வந்து இப்ப யோகி கர்ம யோகிக்கு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, ஞான யோகிக்கு, தியான யோகி, எல்லாரும் கடைசியா வர்றவங்க வெவ்வேறு ஸ்டேஜ்ல இருக்காங்க. பரமாத்மா ஸ்டேஜ் வந்து கரெக்டா என்னன்னு சொல்ல முடியல, யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. பரமாத்மா வழிபடுறவங்க எந்த ஸ்டேஜ், எனக்கு தெரிஞ்ச முக்தி ஏதோ ஒரு முக்தியில போய் சேர்றாரு. ஆன்மீக குரு வந்து நமக்கு சாதகமா எல்லாம் சொல்லணும்னு சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படி சொல்ற ஆன்மீக குரு இல்ல, எது உண்மையோ அதை சொல்றவர்தான் ஆன்மீக குரு. டாக்டர்கிட்ட போறோம், எது வேணாலும் சாப்பிடுங்கன்னு சொல்றாரு டாக்டர், எந்த கண்டிஷன் இல்ல, என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொன்னா அவர் டாக்டரா? நல்ல டாக்டர் சொல்லுவார் இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துக்காது சாப்பிடாதீங்கன்னு. அதே மாதிரி ஆன்மீக குருவும் எந்நேரமும் நமக்கு வேண்டிய மாதிரியே சொல்லிட்டு இருந்தா அவர் ஆன்மீக குரு, அவர் போலி குரு. வேற சந்தேகங்கள்?